الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير وقال أيضا قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إن الدنيا حلوة خضراء وإن الله مستخلفكم فيها فناظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء أو كما قال عليه الصلاة والسلام على بس الله لنا نهرة عن برين ما هي الله إن تيريكم لعالم سيهرين சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் இந்த ஜும்மாவுக்கு சமூகம் அளித்திருக்கும் கண்ணியமிக்க உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளும்படியாக முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் மனவாலுஹு ஒரு குறுகிய கால வாழ்க்கையாக அல்லாஹ் தலசந்திருக்கிறார். இந்த உலகத்தில் வந்தவர்கள் யாருமே நிரந்தரமாக வாழ்ந்த வரலாறு கிடையவே கிடையாது. இனிமேலும் வரலாறு உருவாக போறதும் கிடையாது. வரலாறு மறைக்க நினைத்தவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். அவர்களை எல்லாம் மண்ணும் திண்டு இந்த உலகத்தில் மண்ணுக்கு கீழே அவர்கள் இல்லாமலாகி மண்ணோடு மண்ணாகி போயிருக்கிறார்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதுதான். இதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாருங்க குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் பொழுது அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத ليبلوكم ايكم احسن عملا الله உங்களுக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறதுக்கு முன்னால மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறியிருக்கிறார். ஹயாத்துக்கு முன்னால அல்லாஹ் மௌத் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பாவித்திருக்கிறார். இந்த உலகத்தில் வந்த அனைவரும் மௌத்தாகி ஆக வேண்டும். எல்லோரும் மண்ணுக்கு கீழால் சென்று ஆக வேண்டும். இந்த உலகத்தை கட்டி காப்பதற்கு ஆளுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு இந்த உலகத்தில் வந்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சில கடமைகளை வைத்திருக்கிறார். சில கடமைகள், இந்த கடமைகள் என்று சொல்லும் பொழுது இந்த கடமைகளை அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய நிலம், இந்த உலகத்தை ஏற்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தலை வைத்திருக்கிறார். ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை செய்யறார் என்றா, அவர் வேலை செய்யும் பொழுது அந்த ஆபீஸுக்கு அவர் கட்டுப்பாட்டு இருக்கணும். சில நேரங்களில் அந்த ஆபீஸ்ல கருப்பு ஷூட் உடுத்திருக்கணும், வெள்ள ஷேக் அணிந்திருக்கணும், கருப்பு டை கட்டிருக்கணும் என்ற சட்டங்களை எல்லாம் அந்த ஆபீஸ்ல வைத்திருப்பார்கள். அந்த ஆபீஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் வாழ்க்கையை அமைக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் ரெண்டு மூணு நாளில் வீட்டுக்கு பொட்டியை கட்டி வர வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் ஏற்படும். அல்லாஹ் ஜல்லா ஜலாலுஹுமான வாழவும் இதே போல இந்த உலகத்தில் வாழும் பொழுது மக்களுக்கு என்று சில ஹுகூக்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான், சில உரிமைகளை, சில சட்டங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அது மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதே போன்று மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அதே போன்று ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள், பிள்ளைகள் தகப்பனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வனவாலுஹு அந்த கடமைகளை வேறாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த கடமைகள் எனும் பொழுது ஒரு முஸ்லிம் ஒரு செய்யக்கூடிய கடமைகள் ஆறு இருக்கிறது. ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொல்லி சலாம் சொல்லணும். இது ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்று. அவரை நோய்வாய்ப்பட்டா அவர் நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி சென்றது, இதுவும் மார்க்கத்தில் அவர் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்றாக இருக்குது. அவருடைய வஃபாத்துக்கு பின்னால அவரை கபுரஸ்தானுக்கு தூக்கி கொண்டு போய் அவர் அதுக்கு முன்னால குளிப்பாட்டி சுத்தம் செஞ்சு எல்லா விஷயங்களையும் அவருக்கு சீராக ஆக்கி அவரை கபுரஸ்தானுக்கு கொண்டு போய் அவரை அழகான முறையில அவரை அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வரக்கூடிய இந்த காட்சியும் அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்றாக வைத்திருக்கிறார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவுபடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது, அதே போல ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, ஒரு கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கின்றன, அதே போன்று மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கிறது. இந்த கடமைகளை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றப்பட்டால் யார் யாரெல்லாம் சட்டங்கள் விதித்தார்களோ, யாருடைய கடமைகள் நிறைவேற்றப்படுமோ அவர்களுடைய அன்பு பூர்த்தியாக கிடைக்கும் என்பது இந்த உலகத்தில் நிதர்சனமாக கண்ட உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. மனைவி கணவனுடைய விஷயங்களை எல்லாம் சரியாக நிறைவேற்றினால் கணவனுடைய அன்பு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் நமக்கு தெரியும் என்ன கிடைக்கும் என்று நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதே போன்று ஒரு கணவன் மனைவியுடைய ஹக்குகளை சரியாக நிறைவேற்றினால் அந்த குடும்பத்தில் சந்தோஷமான வாழ்க்கை உருவாகும் என்பதை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான விஷயம் ஒன்றை சொன்னார்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய இந்திரிய துளியை, ஒரு தகப்பன் தன்னுடைய மனைவியே அவர் செலுத்துகிறாரே, அந்த செலுத்தும் நேரத்திலிருந்து அல்லாஹ் ஜல்லா ஜலாலுஹும் வனவாலுஹு அவருடைய குடும்பத்தினுடைய அந்த கடமை அல்லாஹு தஆலா அவருக்கு முதல் முதலாக ஆரம்பிக்க வைத்து விடுகிறார். புகாரியில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த கிரந்தத்தில் அழகான ஹதீஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டு கணவன் மனைவிக்கு மத்தியில திருமணம் ஏற்பட்டு அந்த திருமணத்துக்கு பின்னால அவங்க ரெண்டு பேரும் தனிமையாக இருக்கும் பொழுது ஒன்று சேர நினைக்கும் பொழுது அந்த கணவன் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற இந்த துஆவை ஓதிக்கொண்டு அந்த மனைவியோட அவர் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வனவாலுஹு அந்த அந்த நிலைமையில அந்த பிள்ளை உண்டாகும் என்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தா அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வனவாலுஹு ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம் ஏற்படாமல் அந்த பிள்ளையை வெளியாக்குவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தகப்பனுடைய வாழ்க்கை, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? அவர் இந்தியத்தை செலுத்தும் போதிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் வனவாலுஹு அவருடைய கடமையை ஆரம்பிக்க வைக்கிறார். அவர் பிஸ்மில்லா சொன்னவராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். இது அவருடைய கடமைகள் ஒன்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது விஷயம், அந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு வராங்க. அந்த குழந்தை சிறு குழந்தையாக இருக்குது, சிறுபிள்ளையாக இருக்குது. சிறுபிள்ளையாக இருக்கும்போது தோல் ஊற்றி சீராட்டி அந்த பிள்ளையை சீரான பிள்ளையாக அந்த பிள்ளையை வளர்த்து வருகிறார். கொஞ்ச காலம் கழிந்ததற்கு பின்னால அந்த பிள்ளைக்கு 6 வயது 7 வயது என்ற கட்டத்தை அந்த பிள்ளை அடைகிறது. இப்ப மார்க்கம் திரும்ப பேச ஆரம்பிக்கிறது. ஏ தாப்பனே, உன்னுடைய பிள்ளையை நீ சொல்லி சொல்லி ஏவு, அவருடைய பிள்ளைக்கு நீ படித்துக் கொடுக்க வேண்டிய பாடம் சொருகியை படித்துக் கொடு. இந்த உலகத்துடைய கலைஞருக்கு முன்னால, உலகத்துடைய லாபங்களுக்கு முன்னால, உலகத்தில் உள்ள விஷயங்களை படிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால, உன்னுடைய பிள்ளைக்கு நீ மார்க்கத்தை படிச்சு கொடு. நீ ரப்புக்கு சுஜூது செய்யவனும் மகனே, அல்லாஹ் வணக்கம் செய்யவனும் மகனே, அல்லாஹ் ஒரு நேரம் கூட மறந்து வாழ்ந்தான மகனே என்ற பாடத்தை படித்துக் கொடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஹதீஸ் மூலமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்ன பாடம், மகனே உன்னோட குழந்தையை பெற்றெடுத்தால் உன்னோட குழந்தைக்கு நீ படித்துக் கொடு. முதலாவது பாடம், அந்த குழந்தைக்கு தொழுகையை படித்துக் கொடு. எத்தனை வயது? 7 வயதாக இருக்கும் பொழுது படித்துக் கொடு. 7 வயதையும் தாண்டி உன்னுடைய மகன் சொல்லன்னு சொன்னா உன்னோட மகனுக்கு நீ காயம் ஏற்படாத அளவுக்கு அடிச்சு உன்னோட மகனை சொல்ல போச்சு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையின் விஷயத்துல செய்யக்கூடிய கடமைகள் ஒன்று. அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், நீங்கள் தூங்கும் பொழுதும் உங்களோட மகன் 7 வயது, 6 வயது, 8, 9, 10 வயதுகளை அடைந்து விட்டால் உங்களுடைய படுக்கையில் மகனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு படுக்காதீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே புத்திசாலியாக ஆகிட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்களை எடுத்து நடக்கிறதுக்கு யாருமே தயார் இல்லாம இருக்கிறோம். அதே அவங்க சொல்லிருக்கிறாங்க, தெளிவாக ஹதீஸ் மூலமாக தெளிவுபடுத்திருக்கிறாங்க, உன மகனுக்கு 7 வயதாகித்தா உன மகனை நீங்க உன படுக்கை விட்டு வேலையாக வச்சிருங்க. தாப்பனும் மகனும் ஒன்றாக படிக்க வேண்டாம், மகனும் தாயும் ஒன்றாக படிக்க வேண்டாம், தந்தையும் சகோதரனும் ஒன்றாக படிக்க வேண்டாம், தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய அந்த சகோதரனோட அந்த பெண் பிள்ளை படிக்க வேண்டாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறையை படித்து கொடுத்திருக்கிறார்கள். தெளிவாக பேசிருக்கிறாங்க, உன குடும்பத்தின வாழ்க்கையில உன பிள்ளை 6 வயது, 7 வயது அடையும் பொழுது அந்த பிள்ளையை நீங்க பெட்ட விட்டு வேறையாக ஆக்கிறீங்க, அந்த பிள்ளையை நீங்க வேறையாக ஒழிச்சு வச்சிருங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னால சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்றைக்கு சைக்காலஜி ரீதியாக எடுத்து பார்த்தா சைக்காலஜி சொல்லுதும், ஒரு பிள்ளை 7 வயது அல்லது 6 வயது அடையும் பொழுதும் அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில தேடலுடைய ஆசை உண்டாகிறது, அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டாகிறது. 5 வயது இருக்கும் பொழுது அந்த உணர்வு உண்டாகிறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 வயது வந்தா துணை சொல்லி சொல்லுங்கன்னு சொன்னாங்களே, அந்த வயது வரும் பொழுதும் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று புதிதாக தேட வேண்டும் என்ற ஒரு ஆசை அந்த பிள்ளைக்குள்ள உண்டாகும். உதாரணமாக நாங்க பார்த்தா, எங்க மகனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கிறோம், சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்கிறோம், அந்த சைக்கிள் அவர் பயன்படுத்துவாரு, பயன்படுத்தி 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 அந்த சைக்கிள் மண் பிரயோஜனங்களை அறிஞ்சு கொண்டதுக்கு பின்னாலே கடைசியாக அந்த சைக்கிளை உடைச்சி வச்சிருப்பார். ஓடி முடிச்சதுக்கு பின்னால மகன் பார்க்கிறாரு, இதுக்கு பின்னால என்ன இருக்குது, இது அடுத்து என்ன வரப்போகுது என்ற தேரனுடைய ஆசை மகனுக்குள்ள உண்டாகுது. இதனால மகன் சைக்கிளை உடைச்சி வச்சிருக்கிறாரு. நீங்க போகும் பொழுது பாருங்க, உங்களோட மகன் கண்ணை விழிச்சு கொண்டு இருப்பாரு, உங்களை பார்த்த உடனே டக்குன்னு கண்ணை மூடிக்கொள்வாரு. அது ஏன் கண்ணை மூடுறாரு, அந்த கண்ணை மகன் ஏன் மூடினார், அவசரமாக மூடிக்கொண்டாரு. மூடிக்கொண்ட காரணம் என்ன தெரியுமா, மகன் வேற சிந்தனையில் யோசித்துக் கொண்டிருந்தார், மகன் ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்தார். வாப்பாவ கண்ட உடனே வாப்பா ஏதாவது கேட்டுருவாரே என்ற பயத்துல டக்குன்னு கண்ணை மூடிக்கொண்டு தூங்குற மாதிரி மகன் படுத்துக் கொண்டிருப்பான். கணித்துக்குரிய சோழர்களை பெரியவர்களே, இந்த உலகத்துல நாங்க பாக்குறோம், இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் சயின்ஸ் ரீதியாக வேணுமா நிரூபணம் செய்யப்பட்டிருக்குது, சைக்காலஜி ரீதியாக வேணுமா அதுவும் நிரூபணம் செய்யப்பட்டிருக்குது. இஸ்லாத்துல குறை பிடிக்கிறதுக்கு யாருக்குமே இடம் கிடையாது, யாரும் இஸ்லாத்துல குறை பிடிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருச்சி வைங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. காரணம், அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல தேடலுடைய ஆசை உண்டாகும் என்ற காரணத்தினால பிள்ளையை பிரிக்கும்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறார். நம் உள்ளத்துல உண்டாகும் பிள்ளைய எங்களை அன்பான மகன், பாசமான மகன், இரக்கமுள்ள மகன், நாங்க வளர்த்த உள்ளதானே, நான் தானே பாலூட்டி வளர்த்தினேன், நான் தானே உழைச்சி கொடுத்தேன், இந்த பிள்ளைக்கு மத்தியில என்ன வித்தியாசம் காட்டுறது என்ற எண்ணம் எங்களுக்கு உண்டாகலாம். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாரிய மார்க்கத்தை தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறாங்க. பிள்ளைய பிரிச்சு வைங்க, நபி அவங்க சொன்ன காரணம் இருக்கும், அந்த காரணம் என்ன என்ற இன்னைக்கு சயின்ஸ் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்கிறார். இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுதோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பிள்ளைக்கு செய்யக்கூடிய ஹக்கு என்னோட ஹக்கு தான். அந்த பிள்ளையுடைய வயது வரும் பொழுதும் அந்த பிள்ளையை வேற ஆக்க வேண்டும் என்று நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களே, அது நபி அவங்க சொன்னது சரிதான் என்று இன்றைய சைக்காலஜி சரியான முறையில அதில் நிரூபணம் செஞ்சிருக்கிறது. அது எந்த வகையில தெரியுமா? ஒரு கணவன் ஒரு மனைவி தூங்கி கொண்டிருக்கும் பொழுதும் அவங்க ரெண்டு பேரும் முத்தமிட்டுக் கொள்வாங்க. அதே போல ஒரு தகப்பன் வீட்டுக்குள்ள வந்து தூங்கும் பொழுது அவரே டயர்டாக வந்து வீட்டுக்குள்ள தூங்குவாரு. அவர் தூங்கும் பொழுது அந்த இடத்துல அந்த மகன் என்ன செஞ்சிருவான், அவருடைய அவர் அறியாமலேயே அந்த பாப்பாவுடைய மறைவான பகுதியை பார்க்கறதுக்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டாகிவிடும். உண்டாகிவிட்டால் உங்களோட மகனுடைய உள்ளத்தில பாவமான காரியம் உண்டாகிறதுக்கு அந்த பாவமான காரியத்தை உண்டாகிறதுக்குரிய முதல் காரணியாக வாப்பான் இருப்பீங்க என்ற காரணத்தினாலதான் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பிள்ளைய பக்கத்துல படுக்க வைத்துக் கொண்டு தூங்க வேண்டாம் என்று. அப்பவே நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக உண்மத்துக்கு விளங்கப்படுத்திட்டார். இரண்டாவது காரணம், ஒரு மகன் வயது வந்ததற்கு பின்னாலே தாயோட தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் தாயுடைய மறைவான பகுதி தெளிவாகிவிட்டால் தாயுடைய மறைவான பகுதி காற்று மூலமாகவோ ஆடை நீங்கிறது மூலமாகவோ எந்த பகுதியின் மூலமாகவோ ஆடை நீங்கிவிட்டால் அந்த மகனுடைய உள்ளத்தில அது ஆணித்தனமாக பதிந்துவிடும். அவனுடைய உள்ளத்தில தேடலுடைய ஆற்றல் இருக்கிறது, அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். புதிதாக எதை கண்டாலும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை அவனுக்குள்ள இருக்கிறது. இந்த காரணத்தினால தாயும் தகப்பனும் அந்த மகன் விபச்சாரம் செய்யக்கூடியவனாக ஆகிறதுக்கு நீங்க காரணமாக இருக்க வேண்டாம் என்று செய்யறதுக்காக வேண்டி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவனை நீங்க வேறையாக பெட் அவுட் வேறையாக ஆக்கிருங்க, அவனை பெட் அவுட் வேறையாக ஆக்கிருங்க என்று சொல்லி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக பிள்ளையது விஷயத்துல மார்க் என்று சொல்லி கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு இந்த விஷயத்தை நாங்கள் மிச்சம் பொறுப்போக்காக இருக்கிறோம், இந்த விஷயத்துல மிச்சமே பொறுப்போக்காக இருக்கிறோம். அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல பாவத்துடைய ஆசை உண்டாகிறதுக்கு அடிப்படை காரணமாக பெற்றோர்கள் அமைந்து விடக்கூடாது. அந்த பெற்றோர்கள் பிள்ளையுடைய உள்ளத்துல ஜினாவுடைய ஆசையை வளர்க்க கூடாது. ஏன்? அந்த மகன் காணாத ஒன்றை காணுகிறான், வித்தியாசமாக பார்க்கிறான். எந்த காரணத்தினால? அவன உள்ளத்துல பாவத்தினுடைய அந்த வேறு பதிக்கப்படுற காரணத்தினால. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன மகனை பழிக்க விட்டு வேறையா ஆக்குங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சவால்களை பெரியவர்களே, இதே விஷயத்தை யகூதி நசராணிகள் அழகான முறையில பயன்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு எங்களை முஸ்லீம்களை எப்படி வழிகெடுக்கணுமோ அந்த வழிகெடுக்கக்கூடிய முறைகளை எல்லாம் தெளிவாக விளங்கி எப்படி எல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அந்த வழிகெடுக்கிறதுக்குரிய வழிய சரியான முறையில கையாண்டு எங்களை சமூகத்துக்கு மத்தியில பரப்பி விட்டிருக்கிறார். அந்த திட்டம் என்னுடைய வீட்டுக்குள்ளேயும் இருக்குது, உங்களோட வீட்டுக்குள்ளேயும் இருக்குது, ஆளுமுடைய வீட்டிலையும் இருக்குது, ஆபிதுடைய வீட்டிலையும் இருக்குது. ஆளுமுடைய பிள்ளையும் பயன்படுத்துகிறாரே, பொதுமாவுடைய பிள்ளையும் பயன்படுத்துகிறாரே. ஆனா அது பாவம் என்ற காரியம் நமக்கு தெரியாது, அது பாவம் என்ற காரியம் நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ தெரியாது, தே சாத்தானிக் பைபிள் என்ற ஒரு புத்தகம் இங்கிலீஷ்ல இருக்கு, தே சாத்தானிக் பைபிள் என்ற புத்தகம் ஒன்று இருக்கு. இந்த புத்தகம் எழுதப்பட்ட காரணம் என்னென்றா, 400 வருடங்களுக்கு முன்னால உலகத்துல ஒரு கூட்டம் ஒன்று தோன்றினாங்க. அந்த கூட்டத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவங்களோட கூட்டத்தினுடைய அந்த பெயர் பிக் பிராக் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று உலகத்துல தோன்றிச்சு, ஒரு கூட்டம் ஒன்று உலகத்துல உருவாகிச்சு. அந்த கூட்டத்துடைய நோக்கம், இந்த உலகத்தில் உள்ள பேய் பிசாசுகள், அதாவது செய்தான்கள், கெட்ட கிண்கள், இது போன்றவைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் கண்டு மனிதன் பயப்படக்கூடாது, இவைகளை எல்லாம் மனிதனுடைய நண்பனாக ஆக்க வேண்டும், இவைகளை எல்லாம் மனிதனோட நண்பனாக ஆக்க வேண்டும், மனிதனோட கூட சேர்ந்து உதவி செய்யக்கூடிய ஒன்றாக மனிதன் கருத வேண்டும் என்ற எண்ணத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உண்டாக்கி பிக் பிளாக் என்று சொல்லி அந்த கூட்டத்துக்கு பெயர் வச்சு உலகத்துல செயல்பட ஆரம்பித்தான். இது யகூதிகளோட கூட்டம், இது யகூதிகளோட கூட்டம். இந்த கூட்டத்தாரர்கள் செயல்பட்டு இந்த கூட்டத்தாரர்கள் மீண்டும் சிந்திச்சாங்க, முஸ்லீம்களுடைய ஈமான எப்படி படிக்கிறது, முஸ்லீம்களை கலப்புல உள்ள அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கையை எப்படி கலற்றது என்று சொல்லி அவங்க யோசிச்சாங்க. யோசிச்சு ரெண்டு முடிவுக்கு வந்தார். முதலாவது முடிவு என்ன தெரியுமா? உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த செக்ஷுவல் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பரவலாக ஆக்க வேண்டும், இதை பரவலாக ஆக்க வேண்டும். செக்ஸ் என்றால் எல்லோருமே நாம வாய கூசுவோம், எங்கட உடம்பை நாம் கூசி போவோம். நாம் எல்லாரும் பிள்ளைக்கு முன்னால் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். ஏன் நான் மிம்பர்கள் என்று பேசுறேன் என்று சொன்னா, இது ஆக முக்கியமான விஷயம். ரமலானோடு சம்பந்தப்பட்ட காரணத்தினால்தான் இந்த சப்ஜெக்டை நான் அழித்து பேசுறேன். செக்ஸுவல் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பரவலாக ஆக்க வேண்டும், இது பரவலாக வேண்டும். மக்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தை பேசப்பட்டால் இதை யாருமே வித்தியாசமான பார்வையை கொண்டு பார்க்க கூடாது என்ற நோக்கம் இப்படியாப்பட்ட ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அவருடைய நோக்கம் செக்ஸை பொதுவாக ஆக்க வேண்டும். இரண்டாவது முடிவெடுத்தாங்க, உலகத்தில் உள்ள விஹாரமான எல்லா மிருகங்களையும் மக்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். மூணாவது முடிவெடுத்தாங்க, இந்த உலகத்தை 2030 நிர்வாண உலகமாக மாற்ற வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும்? நிர்வாண உலகமாக மாற்ற வேண்டும். எங்கட தூதர் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே, கயாமத்துடைய நாள் வரும் பொழுது 10 விதமான விஷயங்கள் நடக்கும். ஜின அதிகாரிக்கும், குடிக்கிறவங்க கூடுவாங்க, தொழுகை விட்டுறவங்க கூடிக்கொண்டு போவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? இவங்க சிந்திச்சிருக்கிறாங்க. என்ன சிந்திச்சிருக்கிறாங்க? இந்த உலகத்தை நிர்வாண உலகமாக மாற்ற வேண்டும். ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் ஒரு இடத்துல ஒரு கிராமம் ஒன்று உருவாக இருக்குது, நிர்வாணமாகத்தான் நடமாடுவார். அந்த ஊர்ல ஆடை உடுக்க மாட்டாங்க, ஆடை உடுத்தா கேவலமாக பார்ப்பாங்க, ஆடை உடுத்தா தப்பாக பார்ப்பாங்க. நிர்வாண உலகம் உருவாக்க வேண்டும் என்று அந்த யகூதிகள் திட்டம் ஒன்று தீட்டிருக்கிறாங்க. 2030 முழு உலகமும் நிர்வாணமாக ஆக வேண்டும் என்று அவங்க உருவாக்கி கொண்டு போனாங்க. அதனுடைய பின்னணி தான் இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டில் அது போன்று மற்ற நாடுகளே எல்லாம் குறிப்பிடப்பட்ட அந்நிய நாடுகளே எல்லாம் ஓரின செயற்கை ஆகமாக ஆக்கிக் கொண்டு வரலாம். மேலான கண்ணியத்துக்குரிய சோதனை பெரியவர்களே, நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் பின்னால் இருக்குது, முன்னால தகவலுக்காக வேண்டிய சொல்லிக் கொண்டு போறேன். கடைசி காலம் வரும் பொழுது இவ்வளவு பிரம்மாண்டமான பாவங்கள் நடக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அந்த விஷயத்தை இந்த மக்கள் திட்டம் போட்டு கொண்டு தீர்த்து கொண்டு வரலாம். இந்த மக்களுடைய யோசனை நிர்வாண உலகம் ஒன்று உருவாகணும், எல்லா மக்களும் நிர்வாணமாக நடமாடணும் என்ற ஒரு ஆசை. என்ன காரணம்? நிர்வாணமாக பிறந்தோம், நிர்வாணமாக வாழ்வோம், சாகும் பொழுது மௌத்தாகும் பொழுது நிர்வாணமாக மௌத்தாகும். நவுது பில்லாஹி மின் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கொள்கையில் அவங்க பிடிவாதமாக இருந்தார். இப்ப மூணு விஷயங்கள் நாலு விஷயங்கள் முடிவெடுத்து போட்டு யோசிச்சாங்க. இதே மக்களோட உள்ளங்கள்ல இது எப்படி பதிய வைக்கலாம், மக்களோட உள்ளங்கள்ல இது எப்படி பதிய வைக்கலாம்? இது யாராவது எந்த மனிதனாவது போய் நீ ஆடைய கழுத்துல எவனா கழுத்துவான கண்ணத்துல கொஞ்சம் அடைஞ்சிருவான். அப்ப ஒரு திட்டம் ஒன்று சீட்டினாங்க, இத இந்த ஆடையை கலெக்டராக இருந்தா நாங்க சின்ன குழந்தைகளை டார்கெட் பண்ணணும். 6-7 வயசாக இருக்கும் பொழுது நாயகம் சன்னமாஹு அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, ஃபர்ரே பூஹு பைனஹுமா ஃபில் மமாஜி, நீங்க பெட்ல படுக்கும் பொழுது 6 அடைஞ்சிட்டா அந்த புள்ளைய வேற ஆகும்னு சொல்லி நாயகம் சன்னமாஹு அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அத அவர்களை புடிச்சு கொண்டாங்க. புடிச்சு கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, 6 இருக்கும் பொழுது அந்த பிள்ளையுடைய உள்ளத்தால ஊட்டணும். அது ஊட்டப்பட்டா அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது தினா செய்யக்கூடிய பிள்ளையாக அந்த பிள்ளை மாறிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எல்லா குழந்தைகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அவனோட எண்ணம் அவனோட தினா உண்டாக்கணும் என்ற எண்ணம் தான். அதனால சித்தம் தீட்டி 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 அவனோட எண்ணம் நாயகம் செல்லந்தான் வாழைவாசலம் சொன்னதை போல அவங்க மறுமணத்தை திட்டம் தீட்டினாங்க. 7 அடையும் பொழுது 10 இந்த ஹராத்தில புள்ளேட உள்ளத்தில் இதை நிலச்சிட்டம் உண்டா, அது யாராலும் அழிக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தா. இது என்ன முறையில செயல்படுத்துறது? அடுத்த கட்டம். இதுக்காக வேண்டி 1936 சார்ஸ் என்ற ஒரு மனிதர் கார்ட்டூனை கண்டுபிடித்தார். உள்ளங்களில் செக்ஸுடைய செக்ஸுவலை விளைக்கிறதுக்காக வேண்டி, முஸ்லீம்களுடைய ஈமான படைக்கிறதுக்காக வேண்டி, முஸ்லீம்களுடைய ஈமானுடைய சக்தியை படைக்கிறதுக்காக வேண்டி, முஸ்லீம்களை அல்லாஹ்வுடைய அமலையிட்டும் தூரமாக ஆக்கிறதுக்காக வேண்டி அவங்க கையாண்ட, யகூதிகள் கையாண்ட முதலாவது விஷயம் என்ன என்றா, கார்ட்டூனை கண்டுபிடினேன். கார்ட்டூன் கார்ட்டூன் சொன்னா இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு குர்ஆன் மதரசாவுக்கு உள்ள ஸ்கூல் முடிஞ்சு வந்து 2 வருகிறது. முடிஞ்ச உடனே 3 ஸ்கூல் போயிட்டு டியூஷன் போகணும்னு சொல்லி போட்டு நான் 3:30 எல்லாம் ஓடி வந்துருது. இன்னைக்கு நாங்க பிள்ளைக்கு ஸ்கூலுடைய அறிவை துன்யாவுடைய அறிவை ஓடி ஓடி கொடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறோம். ஆனா சர்வ சாதாரணமான விஷயத்தை நம்ம எல்லாம் மறந்திருக்கிறோம்.
யகூதி எங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கிறான். நொடி பொழுதுல அழிக்கிறதுக்காக வேண்டி அவன் பாடுபட்டுக் கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அவனுடைய கலாச்சாரம் தான் வேணும். நபியுடைய கலாச்சாரம் தேவையில்லை, நவுதுவில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன கலாச்சாரம் தான் சூப்பராக இருக்குது. அவன கலாச்சாரத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறோம், பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், அதுக்கு பின்னாலே திரும்பி கொண்டிருக்கிறோம். அவங்க முதலாவது உருவாக்கினாங்க 1936 உருவாக்கினாங்க முதலாவது கார்ட்டூன். அந்த கார்ட்டூனுடைய பேர் பேட்மேன். யாருக்குமே அவங்க சின்ன பிள்ளைகள் கேட்டா தெரியும், யாருக்குமே தெரியாம இருக்காது. அந்த கார்ட்டூனுடைய பேர் பேட்மேன். அந்த கார்ட்டூனை ஏன் உருவாக்கினாங்கன்னா, ஆரம்பத்துல சொன்னதை போல உலகத்துல உள்ள அகோரமான மிருகங்களை எல்லாம் நண்பனாக காட்ட வேண்டும், அதே போல உள்ளத்துல கெட்ட தன்மை விளைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டது. அந்த பேட்மேன் என்ற ஒன்றை உருவாக்கினாங்க. பேட்மேன் என்ற ஒன்று உலகத்தில் ஒரு மனிதன் கிடையவே கிடையாது. இந்த பேட்மேன் என்ற இந்த வரைபடம் இருக்குது, இது வௌவாலுடைய தோற்றத்தில் இருக்கும். இது வௌவாலை போன்றிருக்கும். பிள்ளைகளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல பார்த்தா இருக்கும், பிள்ளைகளுடைய ஸ்கூல் பேக்ல பார்த்தா இருக்கும், செருப்புல பார்த்தா இருக்கும், தொப்பியில பார்த்தா இருக்கும், ஏன்னா ஸ்டிக்கர்ஸ்ல பார்த்தா இருக்கும். அதையும் எல்லாம் முன்னால தொங்க வச்சிருப்பாங்க இந்த பேட்மேன். ரெண்டாவது உருவாக்கினாங்க 1952 ஸ்பைடர்மேன் என்ற ஒன்றை உருவாக்கினாங்க. ஸ்பைடர்மேன் இது யகூதியுடைய திட்டம். இன்றைக்கு எங்க எல்லா பிள்ளைகளோட கையிலையும் ஸ்பைடர்மேன் இருக்குது. நம்ம எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சிலந்தியை போன்று சிலந்தி வலைகள் பின்னப்பட்டு ஒரு சிலந்தியை போல ஒன்று இருக்குது. இதை யகூதிகள் உருவாக்கினாங்க. காரணம் என்ன தெரியுமா? முஸ்லீம்களை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி. இன்னைக்கு எல்லா கடைகளையும் நிக்க வச்சிருக்கிறாங்க. எல்லா கடைகளையும் நிக்க வைக்கிறது. போட்டோஷாப் வேணுமா, கொப்பிக்கடை வேணுமா, எல்லா கடைகளையும் நிக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. அதிகமான இடங்கள் இருக்குது. பிள்ளைகளுக்கு ஸ்பைடர்மேன் என்று சொன்ன ஆக விருப்பம். அவனை போல ஏறணும், அவனை போல சக்தி கிடைக்கணும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசைகள் உண்டாக இருக்குது. காரணம் அந்த யகூதி திட்டம் போட்டாண்டானே, திட்டம் போட்டு பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஸ்பைடர்மேனுடைய மகப்பத்தை உள்ள பதிய வச்சுட்டார். சஹாபாக்களை பத்தி சொல்லிக் கொடுக்கல, குரானை பத்தி சொல்லிக் கொடுக்கல, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லிக் கொடுக்கல, அபிமாவுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லிக் கொடுக்கல. யகூதி சொல்லிக் கொடுத்திருக்கிறான் ஸ்பைடர்மேன், அது விஹாரமான தோற்றமாக இருந்தாலும் உனக்கு உதவி செய்யும் என்று அந்த புள்ளர உள்ளத்துல பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. மூணாவது உருவாக்கப்பட்ட கார்ட்டூன் சூப்பர்மேன் என்று சொல்லக்கூடிய கார்ட்டூன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது மிகவுமே ஒரு பிரம்மாண்டமான பெரிய மனிதர். ஆக உலகத்திலே யாருமே அப்படி ஒரு மனிதன் இருக்க மாட்டான். பிக் மேன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தோற்றம் உள்ள மனிதன் உருவாக்கிறீங்களா? இதே போல நானியா என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சி உருவாக்கப்பட்டிருக்குது. இதே போல அபத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சி உருவாக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆட்களுடைய டிஷர்ட்ல இருக்கும். நிறைய மனிதர்கள் பள்ளிக்கு கூட போட்டு கொண்டு அவசரண்டி காட்சி மேல அடிச்சிருக்கும். அவர் பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு போறாரு. யகூதி கொடுத்த காரணமே இதை போட்டு கொண்டு பள்ளிக்கு போ, தொழுது அவர் தொழில் ஏற்றுக்கொள்ளப்படாது. யகூதி கொடுத்திருக்கிறார். முஸ்லிம் ஏதோ ஆய்வு செய்ய வேண்டியவரை எதையோ எடுத்து போட்டு கொண்டு வராரு. ஆனா நிறைய ஆட்டாக்கள்ல பார்த்தா, திருவிழிகள்ல பார்த்தா அவசரம் என்ற வார்த்தை அடிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சோழர்களை பெரியவர்களே, இதையெல்லாம் யகூதிகள் ஏன் கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா? இவைகள் அந்த கார்ட்டூன்களை உருவாக்கி இந்த கார்ட்டூன்கள் மூலமாக அந்த கார்ட்டூன்ல முத்த காட்சிகளை வைத்திருக்கிறார்கள். மான் சொல்லுவாரே, பாப்பா கார்ட்டூன் பார்க்கணும், பாப்பா யோசிப்பாரு கார்ட்டூன் தானே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையாரு, சும்மா பொம்மை படம் பார்க்க போறாரு மகன், பாப்பா கார்ட்டூனை போட்டு கொடுப்பாரு. மகன் கார்ட்டூன் பாக்குறாரே, பார்த்து கொண்டு போகும்பொழுது அந்த கார்ட்டூன் ஒரு செய்தி வந்து வருகிறது. ஒரு மகனை ஒரு தகப்பன் எப்படி கற்பழிக்க வேண்டும் என்ற காட்சி அங்க காட்டப்படுகிறது. அதை உன மகன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, இன்டர்நெட் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அந்த வரக்கூடிய கார்ட்டூன்களையும் 10 முக்கியமான முத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த முத்தங்களை எல்லாம் சிறுவர்கள் 6 வயது, 7 வயது, 8 வயது, 9 வயது பிள்ளைகள் எல்லாம் சர்ச் பண்ணி எது பெஸ்ட் முத்தம் என்று அந்த முத்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சோழரை பெரியவர்களே, யகூதிகள் இன்றைக்கு எங்களுக்குள்ள எவ்வளவு ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் முட்டு போட்டு நாங்க சின்ன சின்ன மசாயல்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போட்டுக்கொண்டு ஈமானை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுத்தர எல்லாரையும் பாதுகாக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய சோழரை பெரியவர்களே, ரமலானுடைய காலம் வருகிறது. சொல்றது காரணமே ரமலானுடைய காலம் வருகிறது. ரமலானுடைய காலம் வந்துட்டா சிலவங்க என்ன செய்வாங்கன்னா கம்ப்யூட்டர் சரி பண்ண கொடுப்பாரு, பழைய டிவி கேம் சரி பண்ண கொடுப்பாரு, பழைய டெக்கை சரி பண்ண கொடுப்பாரு, பழைய டிவிடி பிளேயர் செக் பண்ண கொடுப்பாரு, பழைய டிவி செக் பண்ண கொடுப்பாங்க. ஏன் நம்மளுடைய காலம் வந்தா போராக இருக்கும், கொஞ்சம் உட்கார்ந்து டிவியை பார்க்கலாம், கொஞ்சம் உட்கார்ந்து டிவி கேம் பார்க்கலாம், கொஞ்சம் உட்கார்ந்து போன்ல கேம்ஸ் விளையாடலாம், கொஞ்சம் உட்கார்ந்து கார்ட்டூன் பார்க்கலாம் என்ற என் மகனுக்கு பார்க்க கொடுக்கலாம் என்ற நோக்கத்தோட இதையெல்லாம் சரி பண்ண கொடுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியவர்களே, இவைகளை எல்லாம் எங்களுக்கு யூதி உருவாக்கி கொடுத்தது எங்களை நோம்பனுடைய சக்தியை எதிர்க்கிறதுக்காக வேண்டி மறந்துவிடக் கூடாது. பசித்திருக்கிறோம், வயிறு பசியாக இருக்கிறது, உடம்போடு பசியாக இருக்கிறோம், ஆனா அந்த நோம்பு மூலமாக என்ன அமல் கிடைக்க வேண்டுமோ, பிரயோஜனம் கொடுக்க வேண்டுமோ, அதை எழுதி எங்களை விட்டு கலட்டி அடித்து விடுகிறார். இவர் இங்க டிவி கேம்ஸ்ல மூழ்கி இருக்கிறார். உதாரணமாக பாருங்க, ஒரு மகன் போன்ல ஒரு கார் கேம் விளையாடி கொண்டிருக்கிறாரு. அந்த கார் கேம்ல ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் போர் இருக்கும். மகன் விளையாடி முடிஞ்சதுக்கு பின்னாலே கடைசியில ஒரு கப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கப் யார தெரியுமா கொடுக்குறாங்க? அதிகமாக பார்த்தா பெண்களை தான் கப்பாக கொடுப்பான், பெண்களை தான் கப்பாக கொடுப்பாங்க. அந்த மகன் கூட்டிக் கொண்டு போற மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்கும். நாலாவது ஸ்டெப் முடிஞ்சதுக்கு பின்னால அஞ்சாவது ஸ்டெப் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த மகன் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு போவாரு. அந்த மகனுக்கு என்ன தெரியும்? ஆறு வயசு, ஏழு வயசு, அந்த உள்ளத்துல எழுதி விளக்கிறார், எழுதி உள்ளத்துல உண்டாக்குறார். ஏன் மகனே, நீ இந்த வயசுல இருக்கும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் படித்துக்கோ, அப்பதான் இதனுடைய திட்டம் நிறைவேறும். 2030 நிர்வாண உலகமாக அந்த உலகம் உருவாகும் என்பதை அந்த யகூதி மக்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். அவர் ஊடுருவி 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 இந்த எண்ணிலை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த விஷயங்களை எல்லாம் கவனிக்காம இருக்கிறோம். எங்களை பிள்ளைய கையில நாங்க ஒரு சிலையை வாங்கி கொடுக்கறது இல்ல, எங்களை பிள்ளைய கையில நாங்க ஒரு புத்தருடைய சிலையை கொடுக்க மாட்டோம், புள்ள கையில நாங்க முருகன் சிலையை கொடுக்க மாட்டோம். ஆனா எல்லா புள்ள கையிலையும் அதிகமான பிள்ளைகளுடைய அதே போல கமாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டூனும் வரையப்பட்டிருக்கிறது. அது ஆமி தோற்றத்தில் போன்றது. மனிதர்களை எல்லாம் விஹாரமாக காட்டி பிள்ளைகள் உலகத்தில் பதிய வச்சு எங்கூட்டி தன்னுடைய நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு போறான். முஸ்லீம்கள் இதெல்லாம் ஆய்வு செய்யாம இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்காம நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம், ஈமான் படிப்பது கொண்டிருக்கிறது, நோம்பு குடிக்கிறோம், நோம்பு ஒரு பக்கம் நன்மை எல்லாம் போய் கொண்டிருக்கிறது, சொல்லி கொண்டிருக்கிறோம், நன்மை எல்லாம் வீணாகி கொண்டு போவது அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான் செய்வோம், அல்லாஹ் திருப்திப்படுத்தி செய்வோம். அல்லாஹ் அலைவாசல்லாம் என்ன வாழ்க்கையை காட்டியிருக்கிறாங்களோ அந்த முறைப்படி உலகத்தில் வாழ்வோமாக இருந்தா அல்லாஹ் ஜெல்ல ஜலாலுமான வாழ்வு வாழ்க்கையை பிரயோஜனமான வாழ்க்கையை ஆக்குவான். எனவே சகோதரர்களை பெரியவர்களே, யகூதிகள் எங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி நிறைய பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட உலகத்தில் 2 கோடி யகூதிகள் இருக்கிறாங்க, 2.2 கோடி யகூதி. ஆனா முஸ்லீம்கள் 175 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனா முஸ்லீம்களை எல்லாம் இன்றைக்கு பார்த்த நபி அவங்க சொன்னாங்களே, உசா உன் உசா இசை, வெள்ளம் அடிபட்டு வரும்பொழுதும் அந்த வெள்ளத்துல ஓரத்துல அந்த சிலத்துல அந்த ஊத்தை அடிபட்டு வாழ்ந்த போல முஸ்லீம்கள் இருப்பாங்கன்னு சொல்லி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலத்தை அடைஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். 2 கோடி யகூதியும் முழு உலகத்தையும் ஆட்டிக்கொண்டிருக்கிறான், முழு உலகத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான், முஸ்லிங்களுடைய ஈமானை படைத்துக் கொண்டிருக்கிறான், முஸ்லிங்களுடைய அம்மாவுடைய சக்தியை படைத்துக் கொண்டிருக்கிறான், முஸ்லிங்களுடைய துவாவுடைய சக்தியை படைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா எங்களை பிள்ளையை பார்த்தேன்னு சொன்னா கணத்துல செயின் போட விட்டிருக்கிறோம், எங்களை மகனை பார்த்தேன்னு சொன்னா கேக்கு மாதிரி எங்களை மகன் முடிவெட்டிருக்கிறாரு. இதுவும் யகூதியருடைய ஒரு திட்டமாக இருக்குது, புதுசாக வந்திருக்குது. முடிய அப்படியே நடுவுல மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு ரெண்டு பக்கத்தையும் கட்பட்டிடுவாங்க. இது பட நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் போன்றவங்களுடைய இந்த காட்சியை எல்லாம் பார்த்து பார்த்து கவலைக்குரிய செய்திகள். எங்களை முஸ்லீம் சகோதரர்கள், முஸ்லீமாக பிறந்தவர்கள், அல்லாஹ் ரசூலை நம்பியவர்கள், ஈமான் கொண்டவர்கள் இவைகளை ஈடுபட்டு கொண்டு போகும் பொழுது மனவேதனையாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் கூறி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசைப்படுறாங்க புள்ள ஈமான் உள்ள புள்ளியாக வளரும் என்று. ஆனா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்த்தா யகூதி நசராணி காபிர் காட்சி கொடுத்த வழியை பின்பற்றி கொண்டு போறாள். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வாழ்வு எப்பயுமே வெற்றியை தர மாட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களோட முறையை பின்பற்றணும், இவங்களோட சுண்ணா பின்பற்றணும், இவங்களோட வாழ்க்கையை வாழணும். இதன் மூலமாக தன் அல்லாஹ் தஆலா நம் எல்லாருக்கும் வெற்றியை தருவார். இணையவள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் நசீபாக்குவானா. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னித்து தருவாயா, யா அல்லாஹ் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து தருவாயா, அல்லாஹ் குடும்பத்தார்கள் செய்த பாவங்களை மன்னிச்சல்வாயா, மனித மக்கள் செய்த பாவங்களை மன்னிச்சல்வாயா, யாரெல்லாம் பெற்றோர்கள் யாரெல்லாம் நோயாளியாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய நோய்களை லேசாக ஆக்குவாயா, யாரெல்லாம் கபூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபூர்களையும் பிரகாசமான கபூராக, சந்தோஷமுள்ள கபூராக ஆக்குவாயாக, நரகத்துடைய படுகொலையை விட்டும் பாதுகாத்து கண்ணியமான சுபிச்சமான சந்தோஷமான வாழ்க்கையை கபூர்லையும் சுருக்கத்திலையும் கொடுப்பாயாக. வாழ்ந்து வரையும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவர்களாக நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வாழ்க்கையை வாழும்படியாக சொல்லியிருக்கிறார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. யாரெல்லாம் இந்த துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. சுபஹானக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.